காவலும் காதலும் அத்தியாயம் ஒன்று. இன்ஸ்பெக்டர், நீங்கள் அந்த 7வது மாடியிலிருந்து தற்கொலை பண்ணிக்கிட்ட ராகவன் மனைவியை நேரில் கூப்பிட்டு வாங்க, விசாரிக்கலாம்.
சார், எனக்கு என்னமோ அவங்க மேலே துளி கூட சந்தேகம் இல்லை. ராகவன் ஏதோ கடன் தொழிலை தான் தற்கொலை பண்ணியிருக்கணும்.
லுக் மிஸ்டர் ஆதி, நீங்கள் டியூட்டிக்கு புதுசு, போலீஸ்னால் பல ஆங்கிளில் யோசிக்கணும். இப்படி எடுத்தோம் கவுத்தோம்னு முடிவு பண்ணக்கூடாது, புரியுதா?
அந்த காவல் நிலையத்தின் அசிஸ்டன்ட் கமிஷனர் சொல்ல.
சரிங்க சார் என்று தலையசைத்து கேட்டுக்கொண்டு நடந்தான் ஆதி.
ச, என்ன பொழப்படா இது! இப்படி மேலதிகாரிகள் ஏச்சுக்கள் வாங்கி வேகாத வெயிலில் காய்ந்த கருவாடாகி, ச, சரி போய் தொலைவோம் என்றவுடன் மனதில் எண்ணிக்கொண்டே அந்த அடுக்குமாடி குடியிருப்புக்கு சென்றான். 7வது மாடிக்கு செல்ல லிஃப்டை பயன்படுத்தாமல் அவன் படையில் ஏறினான். அவன் 3வது மாடியை நெருங்கிய போது அந்த கதவு எண் 26 ஏதோ புகையாக கிளம்பி கொண்டிருந்தது.
என்ன ஆச்சு, புகையா வருது என்று யோசித்தவன்,
போலாமா வேண்டாமான்னு என்று மனதில் பட்டிமன்றம் நடத்திவிட்டு இறுதியாக சரி என்னன்னு போய் பார்ப்போம் என்று அந்த வீட்டின் கதவை தட்டினான். யாரும் திறக்கவில்லை. சில நிமிடங்கள் தட்டி பார்த்தவன் பின் அந்த வீட்டின் முகப்பறை ஹால் பக்கமாக இருந்த ஜன்னலை திறந்து எட்டி பார்த்தான். அவனை பதற்றம் தொற்றி கொண்டது. பதறிப்போனவன் அங்கிருந்தவர்களை உதவிக்கு அழைத்து அந்த கதவின் தாழ்பாலை உடைத்தான். உள்ளே ஒரு இளம் பெண் மயங்கிய நிலையில் இருக்க அதற்கு அந்த குடியிருப்பு மக்கள் அனைவரும் அங்கே கூடிவிட்டனர். அதில் ஒரு சிலர் அவள் முகத்தில் தண்ணீர் தெளித்து எழுப்ப அவன் தள்ளி நின்று பார்த்து கொண்டிருந்தான். அவர்கள் பதட்டமாக என்ன நடந்தது என்று கேட்கவும், ஒன்றுல குக்கர் வெடிச்சிருச்சு, பயத்தில் அப்படியே மயங்கிட்டேன் என்று அரை மயக்க நிலையிலேயே அவள் பேசினாள். அதற்கு பின் அங்கு கூடியிருந்தவர்கள் மெல்ல கலைந்து போக ஒருவர் மட்டும் ஆதியை கை காண்பித்து,
சார், நல்ல நேரத்தில் உங்கள் வீட்டில் போக வர்றதை பார்த்து எங்களை எல்லாம் உதவிக்கு கூப்பிட்டாரு என்று அவருக்கு புகழை பாடிவிட்டு சென்றனர்.
அந்த பெண்ணின் பார்வை ஆதியின் மீது விழுந்தது. நல்ல கம்பீரமான தோற்றத்தோடு கூடிய அந்த காக்கி உடை அவனுக்கு வெகு பொருத்தமாகவே இருந்தது. எல்லோரும் சென்றுவிட அவள் தேங்க்ஸ் என்றாள்.
இட்ஸ் ஓகே, இப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, நார்மல் ஆகிட்டீங்களா என்று கேட்டான்.
யா, ஐம் ஃபைன் என்றவள் அவனை சந்தேகமாகவும் குழப்பமாகவும் பார்க்க, அவள் எண்ணத்தை படித்தவனாக, ஐஎம் இன்ஸ்பெக்டர் ஆதி, 7வது மாடியில் ஒரு சூசைட் கேஸ் விஷயமா விசாரிக்க வந்தேன் என்றான். அவன் மேலும்,
ஓகே நான் கிளம்புறேன், இனிமே வேலை செய்யும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க என்று அவளுக்கு அறிவுரை சொல்லிவிட்டு வெளியே செல்ல எத்தனிக்கும் போது, மிஸ்டர் ஆதி ஒரு நிமிஷம் என்று அழைத்தாள் அந்த பெண்.
அவன் அவள் புறம் திரும்ப, ஐஎம் ரேணுகா, நான் ஒரு ஆர்டிஸ்ட் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டாள்.
ஓகே என்றவன் எதுக்கு இப்போ நம்ம கிட்ட இதெல்லாம் சொல்லுது இந்த பொண்ணு என்று யோசிக்க,
சார், அந்த சூசைட் கேஸ் பற்றி விசாரிக்க வந்ததா சொன்னீங்கல்ல, ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்லலாம்னு நினைக்கிறேன் என்றதும் அவனை ஆர்வம் பற்றி கொண்டது.
ஓ எஸ் சொல்லுங்க என்றவன் கேட்க,
அது வந்து என்று தடுமாறியவள் பின் மெல்ல தொடர்ந்தாள். அந்த ராகவன் சூசைட் பண்ணலை, அது ஒரு மர்டர். ஆக்சுவலாக அவன் பேர் ராகவேந்திரா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குடிப்பழக்கம், பொண்ணுங்க கிட்ட போகிறதுன்னு அவன் கேரக்டர் சரியில்லை என்றாள். ஆதி அவளை கூர்மையாக நோக்கி,
ஓ இதெல்லாம் நீங்கள் எப்படி இவ்வளவு தெளிவாக சொல்கிறீங்க என்று கேட்கவும்,
அது வந்து ஒரே அப்பார்ட்மெண்ட்டு, அதான் தெரிஞ்சது என்றவள் வார்த்தைகள் தந்தியடித்தன.
சரி ஓகே என்று அவள் சொன்னதை கேட்டுக்கொண்டவன் அவளை ஆழமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு, நான் கிளம்புறேன் என்றபடி நகர்ந்து விட்டான். அவன் 7வது மாடிக்கு சென்று அந்த வீட்டின் கதவை தட்ட ராகவனின் மனைவி கதவை திறந்தாள்.
உங்களை விசாரிக்க ஏசி வர சொன்னாரு, கொஞ்சம் என் கூட ஸ்டேஷன் வரைக்கும் வர முடியுமா என்று அவன் பணிவாக கேட்க,
சார், என் புருஷன் தற்கொலை பண்ணதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று பதறினாள் அவள்.
பதறாதீங்கம்மா, இந்த விசாரணை ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தான் என்றவன் சொன்ன மறுகணம், என்ற அந்த பெண்ணும் அவனுடன் புறப்பட்டாள். கீழே அவளை அழைத்து கொண்டு செல்வதை ரேணுகா அவளது ஜன்னல் வழியாக பார்த்து,
பா செம்மையாக இருக்கானே, அவனை ரசித்து கொண்டிருந்தாள்.
அந்த பெண்மணியை காவல் நிலையம் அழைத்து வந்தான் ஆதி.
சார், இவங்க தான் ராகவா மனைவி என்று ஏசியிடம் சொல்ல,
உன் பேர் என்னம்மா என்றவர் அதிகாரமாக கேட்டார்.
சந்திரா என்றவள் பயத்தோடு பதில் சொல்ல, நீயும் உன் புருஷனும் காதலிச்சு கல்யாணம் பண்ணீங்களா என்று அடுத்த கேள்வி கேட்டார். சார், இது தேவையில்லாத கேள்வி என்று ஆதி பட்டென்று தன் மனதில் பட்டதை மேல் அதிகாரி என்றும் பாராமல் உரைத்துவிட அவர் முறைத்த முறைப்பில் அவன் மௌனமானான். மீண்டும் விசாரணை துவங்கியது. உங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் ஏதாவது பிரச்சனை இருந்ததா? சார், அவரும் நானும் சந்தோஷமாக தான் வாழ்ந்தோம். திடீர்னு எங்களுக்கு கடன் அதிகமாகிடுச்சு. அந்த வேதனை தான் அவரை இப்படி பண்ண வச்சுச்சு என்றவள் தன் விழிகளில் வழிந்த நீரை துடைத்து கொண்டே பேச சில நொடிகள் மௌனமாக யோசித்தவர், சரி நீங்கள் போகலாம், ஆதி அவங்கள விட்டுட்டு வந்துரு என்றார். என்று மனதிற்குள் சலித்து கொண்டவன், மா வாங்க வீட்டில் விட்டுடுறேன் என்று சந்திராவை அழைத்தான். இல்லை சார், வேண்டாம், நான் நடந்தே போய்க்கிறேன் என்றவள் சொல்ல, ஏன் என்று அவன் புரியாமல் பார்த்தான். இல்லை, இப்படி 10 வாட்டி ஜீப்பில் ஏறி இறங்கினா என் மானம் போகும் 4 பேர் முன்னாடி என்றவள் சொன்னது அவனுக்கு சரி என்று தோன்றியது. அதுவும் சரிதாம்மா, நீங்கள் கிளம்புங்க. அப்புறம் 3வது மாடி ரேணுகா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்று வெளியே வந்து அவளிடம் தனியாக வினவ, எதுக்கு சார் கேட்குறீங்க என்று அவனை குழப்ப பார்வையை பார்த்தாள். சும்மா சொல்லுங்க என்றான் ஆதி. அவன் நல்ல பொண்ணு மாதிரி தான் தெரியுது சார், வேற எதுவும் அவளை பற்றி தெரியாது. சரிம்மா, உங்கள் வீட்டு நம்பர் என்ன? 21 தானே? ஆமாம் சார். சரி நீங்கள் போங்க என்று ஆதி சொல்ல, சந்திரா மனதிற்குள் ஏன் அவன் ரேணுகாவை பற்றி சம்பந்தமே இல்லாமல் கேட்டான் என்று தோன்றியது. அந்த யோசனையோடவே அவள் அங்கிருந்து புறப்பட்டாள். ஆதியின் வீடு அன்றிரவு வேலைகள் முடித்துவிட்டு திரும்பியவன் அசதியாக சோபாவில் அமர அவனது தாய் காமாட்சி அருகில் அமர்ந்து அவன் தலையை வருடியவாறு, ஆதி என்னடா களைப்பா, சூடா காப்பி போட்டு தரவா என்று பரிவாக கேட்டார். அதெல்லாம் வேணாமா, கொஞ்சம் தலையை மட்டும் அழுத்தி விடுங்க, வலிக்குது என்று அப்படியே சாய்ந்து படுத்து கொண்டான். அது சரி, காலங்காலத்தில் கல்யாணம் பண்ணாதானே, உனக்கு வயசு 27 ஆச்சு, எவ்வளவு நாள் தான் நீ நானே உனக்கு பண்ணிவிட பண்ண முடியும் என்று கேட்க, அது சரி கல்யாணத்துக்கு முன்னே இப்படி பேச வேண்டியது, அப்புறம் மருமக வந்த உடனே மல்லுக்கு நிற்க வேண்டியது என்று சொன்னவன், பேசாமல் முதல்ல உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணு என்றான். அவ தான் காலேஜ் படிக்கிறாளே, போதும் அவங்க படிச்சது, காலம் கெட்டு போயிருக்கு, முதல்ல வித்யாக்கு மாப்பிள்ள பாருங்கம்மா. அதுவும் சரிதாண்டா கண்ணு, உங்கள் அப்பா இல்லை, இப்போ நீ தான் உன் தங்கச்சியை அப்பா ஸ்தானத்தில் இருந்து கரை சேர்க்கணும். அண்ணின்னு ஒருத்தி வீட்டில் இருந்தால் வித்யாவுக்கு ஒரு ஆதரவு இருக்கும், அதுக்கு தான் உனக்கு முதல்ல கல்யாணம் பண்ணலாம்னு யோசிக்கிறேன். எனக்கு கால் கட்டு போடணும்னு முடிவு பண்ணிட்டேன். சரி செய், உன் விருப்பம், நீ எந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட சொல்கிறியோ அவளை கட்டிக்கிறேன், போதுமா என்றவன் தன் அம்மா மடியில் படுத்து கொள்ள, இப்போதாண்டா எனக்கு நிம்மதியாக இருக்குது என்றார். அதோடு நிறுத்தி கொள்ளாமல், பேசாமல் உன் மாமா மக ஆனந்தியை பேசி முடிக்கட்டுமா என்று கேட்க, ஆனந்தியா? யார், அந்த வாயிலா பூச்சியா என்று கேலியாக சிரித்தான். ஏன், அவளுக்கு என்ன என்று காமாட்சி மகளை ஆழமாக பார்க்க, ஒன்றும் இல்லை, நல்ல பொண்ணுன்னு சொல்ல வந்த என்று சமாளித்து விட்டான். அவர்கள் உரையாடல் இப்படி நீண்டு கொண்டே இருக்க, சரி வா சாப்பிடலாம் என்று மகனை அழைத்து விட்டு அவர் செல்ல, டே அண்ணா சீக்கிரம் வா பசிக்குது என்று அவன் தங்கை வித்யா குரல் கொடுத்தாள். ஏய் வாலு இரு வர என்று அவன் எழுந்து சென்றான். மீனாட்சி சத்தமாக சிரித்துவிட்டு, உன்னை விட்டு என்னைக்கும் அவன் சாப்பிட்டதில்லை, வாங்க எல்லாம் சேர்ந்தே சாப்பிடலாம் என்று அவர் அமர்ந்து கொண்டு இருவருக்கும் உணவு பரிமாறினார். தொடரும்.